நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் நிக்சன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கையில் தேர்தல் முடிவடைந்து நாடாளுமன்றம் புதிதாக கூடி அமர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பித்த போதே பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இந்த 19வது அரசமைப்பு திருத்தம். இவை பற்றி பேசப்படும், அதில் மாற்றங்கள் கொண்டு வருவது பற்றி உரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவ்வாறான பேச்சுக்கள் நடந்ததா? இந்த சட்டத்திருத்த மாற்றம் தொடர்பில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது?
மாற்றங்கள் செய்வது தொடர்பாக அரசாங்கம் பேசுகின்றது, அரசாங்க தரப்பு பேசுகின்றது. புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கம், ஸ்ரீலங்கா புதின பெருமுன கோட்டப்ப ராஜபக்ச மகிந்த ராஜபக்சவை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா புதின பெருமுன அரசாங்கம் பேசுகின்றது. ஆனால் மாற்றம் என்பது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது, எங்கே ஆரம்பிப்பது, எப்படி ஆரம்பிப்பது, யாருக்காக ஆரம்பிப்பது என்ற விடயங்களிலே குழப்பங்கள் இருக்கின்றன. மாற்றம் என்று சொல்லிக்கொன்று தனியே பௌத்த தேசியவாதத்தை அல்லது பௌத்த மத முன்னுரிமையை தொல்பொருள் திணைக்களங்கள் ஊடான பௌத்த கலாச்சார முன்னுரிமைகளால் இங்கே பேசப்படுகிறது. மாற்றம் என்பது என்ன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருக்க அடிப்படையில் மாற்றம் என்று அவர்கள் சொல்லுவது இது ஒரு சிங்கள அரசாங்கம், சிங்கள மக்களுக்கானது என்ற அடிப்படையில் ஏனைய மதங்களை, ஏனைய மதங்களுக்கான சுதந்திரத்தை மதித்தல் அல்லது ஏனைய மதங்களுக்கான சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு அனுமதித்தல் என்ற வாசகங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அடிப்படையிலே பௌத்த சமயத்தை மையமாக கொண்டு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. பாருங்கள், ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு இடம்பெற்றது அனுராதபுரத்தில், அதே போன்று அமைச்சர்களுடைய பதவியேற்பு இடம்பெற்றது கண்டிப்பாக. ஆகவே இந்த பௌத்த தலங்களை மையமாக கொண்டுதான் பதவியேற்பு கூட இடம்பெறுகிறது. ஆகவே இந்த இடத்திலே இருந்து கொண்டு பார்த்ததாக இருந்தால் மாற்றம் என்பது எங்கே இருந்து வரப்போகின்றது, யாருக்காக வரப்போகின்றது என்ற கேள்விதான் இங்கே தொக்கி நிற்கின்றது. ஆகவே வெளிப்படையாகவே தெரிகின்றது, மாற்றம் வருவதாக இருந்தால் அது சிங்கள மக்களுக்கானதாக, அல்லது இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான, அல்லது அடுத்த தரத்துக்கு இலங்கை நகர்த்தி செல்வதற்கான ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர, இலங்கை ஒரு தள்ளின சமூகம் வாழ்கின்ற நாடாக ஏற்றுக்கொண்டு ஏனைய சமூகங்களுக்குமான சமூக அந்தஸ்து அல்லது சமூக உரிமை அல்லது அதிகார பங்கீடு, அதிகார பகிர்வு என்ற விடயங்கள் எல்லாம் மையமாக கொண்டு இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை.
சரி, இந்த மாற்றம் கொண்டு வரப்படுமா விரைவில் என்ன சொல்லப்படுகின்றது?
நிச்சயமாக இந்த மாற்றம் என்று அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், நாங்கள் ஒன்றே பார்க்க வேண்டும், தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் ஜாப்பு என்பது 1978 இரண்டாம் குடியரசு அரசியல் ஜாப்பு, ஐக்கிய தேசிய கட்சியால் உருவாக்கப்பட்டது. முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் முன்னணி அரசாங்கத்திலே 1972 உருவாக்கப்பட்டது. ஆக இந்த இரண்டு ஜாப்புகளையுமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தான் செய்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறி ஸ்ரீலங்கா புதிய கட்சி 2016 செப்டம்பர் மாதம் 2 ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிரான ஒன்று. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர பண்டார நாயக்க பரம்பரையை கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆரம்பித்த ஜாப்பு ஒன்று இருக்கின்றது. அதே போன்று அகிஸ்த கட்சி ஜேஆர்பிஆர் ரணவிக்ரமசிங்க பரம்பரையை கொண்ட ஒரு ஜாப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த ஜாப்பு தான் நடைமுறையில் தற்போது இருக்கின்றது. ஆகவே ஆம்பாந்தொட்டியை மையமாக கொண்ட ராஜபக்ச குடும்பம் இலங்கைக்கான ஒரு அரசியல் ஜாப்பு உருவாக்க வேண்டும். ஆகவே வரப்போகின்ற அந்த மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற புதிய ஜாப்பு என்பது 3வது குடியரசு அரசியல் ஜாப்பாகத்தான் இருக்கப் போகின்றது. அது ராஜபக்சவை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா புத்தின கட்சியால் உருவாக்கப்பட்ட ஜாப்பாகத்தான் அது மாறப்போகின்றது. ஆகவே மாற்றம் என்று இவர்கள் சொல்வது அதுவாகத்தான் இருக்கப் போகின்றது. அதாவது இது நான் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பண்டார நாயக்காவை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிரான போராட்டம். இரண்டாவது, புதிய ஜாப்பின் மூலமாக இலங்கையை ஒத்தியாட்சியினுடைய தன்மையை மேலும் உறுதிப்படுத்துவது. அதிகார பரவலாக்கல் என்பது இருந்தாலும் கூட ஒத்தியாட்சியை உறுதிப்படுத்துகின்ற நிலைமையோடு ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒரு கட்சியால் உருவாக்கப்பட்ட ஜாப்பாக கொண்டுவரப்படுகின்ற தேர்வு என்பது அங்கே வெளிப்படையாக இருக்கிறது. ஆகவே அதுதான் மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே வரப்போகின்ற மாற்றம் என்று சொல்கின்றது இந்த புதிய அரசியல் ஜாப்பு, ஜனாதிபதியை சொல்கின்ற புதிய அரசியல் ஜாப்பு ஒன்று. ஆகவே 3வது குடியரசு அரசியல் ஜாப்பு ஒன்று உருவாக்கப்பட போகின்றது. அதுதான் மாற்றமாக நாங்கள் பார்க்கலாம்.
இதேவேளை நடந்து முடிந்த தேர்தலில் குறிப்பாக வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டால் அங்குள்ள மக்கள் வாக்களித்திருக்கின்ற முறையை பார்க்கின்ற போது அவர்கள் அபிவிருத்தி சார்ந்து வாக்களித்திருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே அபிவிருத்திகள் தொடர்பில் அல்லது அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவது குறித்த ஏதாவது திட்டங்கள் பற்றி, குறிப்பாக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி நாடாளுமன்றில் பேசப்பட்டதா?
ஜனாதிபதிய கொள்கை உள்ளத்துறையிலே பொதுவாக அபிவிருத்தி தான் பேசப்படுகின்றது. அபிவிருத்தி என்பது இலங்கைக்கு இலங்கை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவையான ஒன்று. அதே மாற்று கருத்து இல்லை. வடக்கு கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி தேவைப்படவில்லை. போரும் பின்னான 10 ஆண்டுகளிலே கூட சரியான அபிவிருத்தி செய்யப்படவில்லை. அபிவிருத்தியின் மூலமாக தமிழ்மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் என்றுதான் அரசாங்கம் சர்வசதியாக பிரச்சாரம் செய்கின்றது. இது அரசியல் உரிமை என்பதை விட அபிவிருத்தி செய்துவிட்டால் அங்கே பிரச்சனை இருக்காது என்று அவர் நம்புகின்றார்கள். அந்த அபிவிருத்தியை கூட உரிய முறையிலே சரியான கட்டமைப்புகளோடு வடகிழக்கு கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. பிரபஞ்சமான விளையாட்டு அரங்கங்கள் அல்லது பிரபஞ்சமான கலைசாசாரங்களை கொண்ட கட்டுற அமைப்புகள் எதுவும் வடகிழக்கு கிழக்கு மாகாணத்தில் இல்லை. எல்லாமே கொழும்பு மையமாக கொண்டு அல்லது சிங்கள பேசுங்க மையமாக கொண்டுலாம் இருக்கின்றது. வீட்டமைப்புகள் கூட பெருந்தெருக்கள் கூட சரியான முறையிலே வடகிழக்கு கிழக்கு மாகாணத்தில் அமைக்கப்படவில்லை. ஆனால் அது மாத்திரம் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. அபிவிருத்தியும் அரசியல் உரிமைகளும் சமமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 2009 ஆண்டுக்கு பின்தான சூழலே. ஆகவே தனியே அபிவிருத்தியை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு போக்கில் தான் அரசாங்கம் போய்கொண்டிருக்கின்றது. வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையிலே அபிவிருத்தியையும் எதிர்பார்க்கின்றார்கள். தங்களுக்காக சுய அதிகாரத்தையும் எதிர்பார்க்கின்றார்கள். அதிகார பரவலாக்கல் என்பதை விட அதிகார பங்குடு. முக்கியமாக தாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்துக்குள்ளே சுயமாக வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். அதைத்தான் எல்லா கட்சிகளும் கோருகின்றன. அது எந்த கட்சியாகவும் இருக்கலாம். இபிடிபி கூட மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று தான் சொல்லுகின்றன. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லோருமே அந்த வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த சுயாட்சியை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அப்படி ஒரு சுயாட்சிக்கான அரசியல் கட்டமைப்பு அதிகார பங்கீடு என்பது வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. என்றால் இருப்பது சிலங்கா புதிய பிரமுன் அரசாங்கம். அந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான அதிகார பகிர்வை கூட அரசு விரும்பாதவர்கள். ஆகவே நிர்வாக ரீதியான செயற்பாடுகளோடு மாத்திரம்தான் அபிவிருத்தியை இணைத்துக் கொண்டு வடகிழக்கு மாகாணத்துக்கான பிரச்சனை தீர்க்கலாம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அது எந்தவிதம் சாத்தியமாகும் என்பது கூற முடியாது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் கூட அது உரிய முறையிலே மேற்கொள்ளப்படவில்லை. அப்படியான சூழலில் அதிகார பங்கீட்டை எப்படி எதிர்பார்ப்பது என்ற கேள்விதான் இங்கே விண்ணப்பிக்கின்றனர்.
சரி, நிறைவாக நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்றிய உரை தொடர்பில் பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் அவர்களது முதலாவது உரை சர்ச்சையாக வெடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சர்ச்சையின் பின்னணி, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது இந்த உரை வந்து ஏதாவது தாக்கத்தை செலுத்தக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
இந்த அரசாங்கத்துடைய முதலாவது அமர்விலே விக்னேஸ்வரன் ஆற்றிய முதலாவது உரை, விக்னேஸ்வரனுக்கு இது நாடாளுமன்றம் புதிய உறுப்பினராக வந்திருக்கின்ற அவருடைய முதலாவது உரையிலே தமிழர் தேசம் என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கின்றார். அது ஒரு சட்டக்குரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே பல நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர் தேசம் பற்றி பேசியிருக்கின்றார்கள், தமிழ் மக்களுடைய உரிமை பற்றி பேசியிருக்கின்றார்கள், வடகிழக்கு என்ற சுயாட்சி பற்றி பேசியிருக்கின்றார். ஆகவே அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. 6வது திருத்த சட்டம் என்பது தனிநாட்டுக்கு எதிரானது, நாடு பிளவுபடக்கூடாது என்பதைத்தான் 6வது திருத்த சட்டம் குறிக்கின்றது. ஒத்தியாட்சி அரசியலமைப்புகளே நாடாளுமன்ற சத்திய பிரதானம் செய்கின்றது என்பது அந்த அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக செயல்படுவோம் என்பதுதான். ஆகவே இந்த ஒத்தியாட்சி அரசியல் அமைப்புகளில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் என்பது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைக்கு அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள். ஆகவே அதில் அந்த சட்ட அமைப்புகளின் பிரகாரம் ஒரு சுயாட்சியை கோருவது அல்லது தமிழர் பிரதேசம் தமிழர் தாயகம் என்று சொல்லப்படுவதில் எந்த விதமான தவறும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகவே வேண்டுமென்ற அடிப்படையில் இனவாத ரீதியான கருத்துக்களை இவர் முன்வைக்கின்றார். அது எத்தது யாரு? மனசு நாணயக்காரர் சஜித் பிரேமாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர். ஆகவே அதான் அந்த கருத்தை முன்வைக்கின்றார். ஆகவே எல்லோருமே எந்த கட்சியாக சிங்கள ஆட்சியாக எவராக இருந்தாலும் எல்லோரும் இனவாதத்தை கட்டிக்கொண்டுதான் தங்களை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். விக்னேஸ்வரன் பேசியதை போன்று முன்னர் 1969 ஆம் ஆண்டில் இருந்து ஈழத் தமிழர்களுடைய இரம் என்று பேசப்படுகின்றது. அப்போது ஈழம் என்று சொல்லியும் கூட பாவிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், கடந்த 30 ஆண்டுகள் அல்லது 20 ஆண்டுகளுக்கு முந்தைய பாடத்திட்டங்களை பார்த்துக்காட்ட ஈழம் என்றுதான் பாடத்திட்டங்களை போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இலங்கையை குறிப்பது, அதை தமிழர் பகுதியை குறிப்பது தமிழ் ஈழம் என்று வருகின்றது. அது தனிநாடு அல்ல. சுயாட்சி சமஸ்தி என்பது தனிநாடு அல்ல. ஆகவே இந்த விளக்கம், இந்த புரிதல் என்பது சிங்கள ஆட்சியாளருக்கு இல்லை என்பதை விட அவருக்கு தெரிந்தும் தெரியாது போன்று நடிக்கின்ற நிலைமை என்பது அதை காண்பித்துத்தான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமை தான் காண்பிக்கிறது. மீண்டும் இப்படி ஒரு இனவாதத்தை பேசினால்தான் தாங்கள் சிறிலங்கா பகுதியினர் போன்று மீண்டும் ஆட்சியை கட்டலாம் என்று அவர்கள் இப்பவே அதற்கான ஆயத்தங்கள் செய்கின்றார்கள். அதுதான் இந்த விக்னேஸ்வரன் உரைக்கு எதிராக இந்த கோஷம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
சரி, மிக்க நன்றி நிக்சன் அவர்களே. மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.